ஓம் சாந்தி. 24/12/2025. இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்களின் தானம்தான் மகாதானமாகும். இந்த தானத்தினால்தான் ராஜ்யம் பலனாக கிடைக்கிறது. ஆகவே மகாதானி ஆகுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களின் முக்கியமான அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களுக்கு பழைய உலகின் சூழ்நிலைகள் முற்றிலும் நன்றாக இருக்காது. அவர்களுக்கு பலருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுவதில் மகிழ்ச்சி இருக்கும். மூன்றாவது, அவர்கள் படிப்பதிலும் படிக்க வைப்பதிலும் தான் ஓய்வை பெறுவார்கள். நான்காவது, புரிய வைத்து புரிய வைத்து தொண்டை வலித்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஐந்தாவது, அவர்களுக்கு யாருடைய சொத்தும் தேவையில்லை. அவர்கள் யாருடைய சொத்திற்கு பின்பும் தன்னுடைய நேரத்தை இழக்க மாட்டார்கள். ஆறாவது, அவர்களின் பற்று நாலாபுறங்களில் இருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கும். ஏழாவது, அவர்கள் தந்தைக்கு சமமாக பிறரை முன்னேற்றுபவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சேவையை தவிர வேறு எதுவும் இனிமையாக இருக்காது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை என்று யாருடைய புகழை கேட்டீர்களோ அவர் அமர்ந்து குழந்தைகளை பாடம் கற்க வைக்கிறார். இது பாடசாலை அல்லவா? நீங்கள் அனைவரும் இங்கே ஆசிரியரிடம் பாடம் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இவர் பரம ஆசிரியர். இவருக்கு பரமபிதா என்று கூறப்படுகிறது. பரமபிதா என்று ஆன்மீக தந்தைக்குதான் கூறப்படுகிறது. லௌகீக தந்தையை ஒருபொழுதும் பரம தந்தை என்று கூற முடியாது. இப்பொழுது நாம் பரலௌகீக தந்தையிடம் அமர்ந்து இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சிலர் அமர்ந்திருக்கிறார்கள், சிலர் விருந்தினராக வருகிறார்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தை அடைவதற்காக அமர்ந்திருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! மனிதர்கள் பாவம் கதறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயம் உலகத்தில் அனைவரும் உலகில் அமைதி வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு இது தெரியவில்லை. அமைதி என்றால் என்ன? ஞானக்கடல், அமைதியின் கடல் பாபாதான் அமைதியை உருவாக்கக்கூடியவர் ஆவார். நிராகார உலகத்தில் அமைதி இருக்கிறது. இங்கே உலகில் அமைதி எப்படி வரும் என்று கதறுகிறார்கள். இப்பொழுது புதிய உலகம் சத்தியுகத்தில் தான் அமைதி இருந்தது. அப்பொழுது ஒரு தர்மம் இருந்தது. புதிய உலகத்திற்கு சொர்க்கம் தேவதைகளின் உலகம் என்கிறார்கள். சாஸ்திரங்களில் இங்கும் அங்கும் அமைதியற்ற விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். துவாபர யுகத்தில் கம்சன் இருந்தான். பிறகு ரண்யகசிபுவை சத்தியுகத்தில் காண்பிக்கிறார்கள். த்ரேதா யுகத்தில் ராவணனுடைய சண்டை என காண்பிக்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் அமைதியற்ற தன்மையை காண்பித்திருக்கிறார்கள். பாவம் மனிதர்கள் எவ்வளவு ஆழமான இருளில் இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தையை அழைக்கிறார்கள். இறை தந்தை வரும்பொழுதுதான் அவர் அமைதியை உருவாக்குகிறார். இறைவனை பற்றி அறியவே இல்லை. புதிய உலகத்தில்தான் அமைதி இருக்கிறது, பழைய உலகத்தில் இல்லை. புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர் தந்தைதான். அமைதியை உருவாக்குங்கள் என அவரைதான் அழைக்கிறார்கள். ஆரிய சமாஜத்தினர் கூட அமைதி தேவா என அழைக்கிறார்கள். முதலில் தூய்மை என பாபா கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தூய்மையும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது. ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் இருக்கிறது. செல்வம் இல்லை என்றால் மனிதர்கள் வாடி போகிறார்கள். நீங்கள் இங்கே லக்ஷ்மி நாராயணரை போல செல்வந்தர்களாக மாறுவதற்காக வருகிறீர்கள். இவர்கள் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தார்கள் அல்லவா? நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளீர்கள். ஆனால் அனைவரின் புத்தியும் வரிசைப்படியாக இருக்கிறது. விடியற்காலையில் விழிக்கும் பொழுது உடன் லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு யுக்திகளை உருவாக்குங்கள். இப்பொழுது குழந்தைகளின் புத்தி தங்க புத்தியாக மாற வேண்டும். இந்த சமயம் இன்னும் தமோ பிரதானத்திலிருந்து ரஜோ வரை வந்திருக்கிறது. இப்பொழுது சதோ சதோ பிரதானம் வரை போக வேண்டும். அந்த சக்தி இப்பொழுது இல்லை, நினைவில் இருப்பது இல்லை. யோக பலம் மிகவும் குறைவாக இருக்கிறது. உடனடியாக சதோ பிரதானமாக மாற முடியவில்லை. ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. அது சரிதான், நீங்கள் பிராமணன் ஆகிவிட்டீர்கள் என்றால் ஜீவன் முக்தி அடைந்து விட்டீர்கள். பிறகு ஜீவன் முக்தியில் கூட மிகவும் உத்தமமான மத்திய கீழான என்று இருக்கிறது. பாபாவின் உடையவராக மாறுபவர்களுக்கு நிச்சயம் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. பாபாவின் உடையவராகிய பிறகு பாபாவை விட்டு விட்டாலும் கூட ஜீவன் முக்தி நிச்சயம் கிடைக்கும். சொர்க்கத்தில் பெருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், சொர்க்கத்திற்கு செல்வார்கள். மற்றபடி குறைந்த பதவி கிடைக்கிறது. பாபா அழிவற்ற ஞானத்தை கொடுக்கிறார். அது ஒரு பொழுதும் அழிவது இல்லை. குழந்தைகளுக்குள் மகிழ்ச்சியின் முரசு கொட்ட வேண்டும். இந்த ஐயோ ஐயோ என்பதற்கு பிறகு ஆஹா ஆஹா என்பது வர வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய சந்ததியினர், பிறகு தெய்வீக சந்ததியினராக மாறுவீர்கள். இந்த சமயம் உங்களுடைய இந்த வாழ்க்கை வைரம் போன்றதாகும். நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்து பாரதத்தை அமைதி நிறைந்ததாக மாற்றுகிறீர்கள். அங்கே தூய்மை சுகம் அமைதி அனைத்தும் இருக்கிறது. உங்களுடைய இந்த வாழ்க்கை தேவதைகளை விட உயர்ந்தது ஆகும். இப்பொழுது நீங்கள் படைக்கக்கூடியவர் அப்பா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். இந்த பண்டிகைகள் போன்றவை பரம்பரையாக நடக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்போதிலிருந்து என்பது யாருக்கும் தெரியவில்லை. எப்போது இந்த சிருஷ்டி ஆரம்பமாகிறதோ அப்போதிலிருந்து ராவணனை எரித்தல் போன்றவை பரம்பரையாக நடக்கிறது என நினைக்கிறார்கள். இப்பொழுது சத்தியுகத்தில் ராவணன் இல்லை, அங்கே யாரும் துக்கம் உடையவர் கிடையாது. ஆகவே இறைவனையும் நினைப்பது இல்லை. இங்கே அனைவரும் இறைவனை நினைக்கிறார்கள். இறைவன் தான் உலகத்தில் அமைதியை கொண்டு வருவார் என புரிந்து கொள்கிறார்கள். எனவேதான் வந்து இரக்கம் காட்டுங்கள், எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்கிறார்கள். குழந்தைகள்தான் தந்தையை அழைக்கிறார்கள். ஏனென்றால் குழந்தைகள்தான் சுகத்தை பார்த்து இருக்கிறார்கள். உங்களை தூய்மையாக மாற்றி உடன் அழைத்து செல்வேன் என பாபா கூறுகிறார். யார் தூய்மையாக ஆவது இல்லையோ அவர்கள் தண்டனை அடைவார்கள். இதில் எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும். எண்ணம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். கடைசியில் மனதில் எந்த ஒரு வீணான எண்ணமும் வரக்கூடாது. அது வராத அளவிற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்பொழுது கர்மாதீத் நிலை அடையும் வரை எண்ணங்களில் வரும் என்று பாபா புரிய வைக்கிறார். அனுமானை போன்று அசையாமல் இருங்கள். அதில்தான் மிகவும் முயற்சி வேண்டும். யார் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நன்றியுள்ளவர்களாக நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது பாபாவும் மிகுந்த அன்பு வைக்கிறார். ஐந்து விகாரங்கள் மீது வெற்றியடையாதவர்கள் இந்த அளவு அன்பை பெற முடியாது. நாம் கல்ப கல்பமாக பாபாவிடமிருந்து சொத்தை அடைகிறோம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் என குழந்தைகள் அறிகிறார்கள். நிச்சயம் ஸ்தாபனை நடக்க வேண்டும் என அறிவீர்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடாக மாறும். நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக போன கல்பத்தை போன்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். இது சுடுகாடு அல்லவா? பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் விளக்கங்கள் ஏணிப்படியில் இருக்கிறது. இந்த ஏணிப்படி எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்றாலும் மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. இல்லை. இங்கே கடற்கரையில் வசிப்பவர்கள் கூட முழுமையாக புரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் ஞான செல்வத்தை நிச்சயம் தானம் செய்ய வேண்டும். செல்வத்தை தானமாக கொடுத்தால் செல்வம் குறையாது. தானி மகாதானி என்று கூறுகிறார்கள் அல்லவா? மருத்துவமனை தர்மசாலைகளை உருவாக்குபவர்களை மகாதானி என்கிறார்கள். அதனுடைய பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. தர்மசாலை கட்டுகிறார்கள் என்றால் அடுத்த பிறவியில் கட்டிடத்தின் சுகம் கிடைக்கும் என புரிந்து கொள்ளுங்கள். சிலர் அதிகமான செல்வத்தை தானம் செய்கிறார்கள் என்றால் ராஜாவின் வீட்டில் அல்லது பணக்காரர்களின் வீட்டில் பிறவி எடுக்கிறார்கள். அவர்கள் தானத்தினால் மாறுகிறார்கள். நீங்கள் படிப்பினால் ராஜ்ய பதவியை பெறுகிறீர்கள். படிப்பும் இருக்கிறது, தானமும் இருக்கிறது. இங்கே நேரடியாக செய்கிறீர்கள், பக்தி மார்க்கத்தில் மறைமுகமாக செய்கிறார்கள். சிவபாபா உங்களை கல்வியின் மூலம் இவ்வாறு மாற்றுகிறார். சிவபாபாவிடம்தான் அழியாத ஞான ரத்தினங்கள் உள்ளன. ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கான மதிப்புடையது. பக்தி பற்றி இவ்வாறு கூற முடியாது. இதற்கு ஞானம் என்று பெயர். சாஸ்திரங்களில் பக்தியின் ஞானம் இருக்கிறது. எப்படி பக்தி செய்வது என்ற போதனைகள் கிடைக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் போதை இருக்கிறது. உங்களுக்கு பக்திக்கு பிறகு ஞானம் கிடைக்கிறது. ஞானத்தினால் உலக ராஜ்ய பதவியின் அளவற்ற போதை இருந்தது. யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு போதை ஏறும். பட கண்காட்சி மற்றும் அருங்காட்சியகத்தில் கூட நன்கு சொற்பொழிவு ஆற்றுபவர்களை அழைக்கிறார்கள் அல்லவா? அங்கேயும் நிச்சயம் வரிசைப்படியாக இருப்பார்கள். யானை படையினர், குதிரை படையினர், காலாட்படையினர் இருக்கிறார்கள். தில்வாடா ஆலயத்திலும் நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. இது சைத்தன்ய தில்வாடா, அது ஜட தில்வாடா என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை பற்றி தெரியவில்லை. நீங்கள் ராஜ ரிஷி, அவர்கள் ஹடயோக ரிஷி ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் ஞான ஞானேஸ்வரி. ஞானக்கடல் பாபா உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். நீங்கள் அழிவற்ற மருத்துவரின் குழந்தைகள். மருத்துவர்தான் நாடி பார்ப்பார். யார் தன்னுடைய நாடியை தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் மற்றவர்களுடையதை எப்படி அறிவார்கள்? நீங்கள் அழிவற்ற மருத்துவரின் குழந்தைகள் அல்லவா? ஞானமையை சத்குரு அளித்தார். இது ஞான ஊசி அல்லவா? ஆத்மாவிற்குதான் ஊசி போடப்படுகிறது. இந்த மகிமைகளும் இப்போதையதுதான். சத்குருவிற்கு புகழ் இருக்கிறது. குருக்களுக்கும் ஞான ஊசியை சத்குருதான் போடுவார். நீங்கள் அழிவற்ற மருத்துவரின் குழந்தைகள் என்றால் உங்களுடைய வேலை ஞான ஊசியை போடுதலாகும். மருத்துவர்களில் கூட ஒரு சிலர் மாதத்திற்கு லட்சம் என்றும் ஒரு சிலர் 500 கூட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். வரிசைப்படியாக ஒருவர் இன்னொருவரிடம் செல்கிறார்கள் அல்லவா? உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தூக்கில் போட வேண்டும் என தீர்ப்பு கிடைக்கிறது. பிறகு குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுத்தால் அவர் மன்னித்து விடுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு போதை இருக்க வேண்டும், பரந்த மனம் இருக்க வேண்டும். இந்த பாக்யரதத்தில் பாபா நுழைந்திருக்கிறார் என்றால் இவரை பாபா பரந்த மனம் உடையவராக ஆக்கிவிட்டார் அல்லவா? தான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா? அவர் இவருக்குள் வந்து அதிபதியாக அமர்ந்திருக்கிறார். இந்த அனைத்தையும் பாரதத்தின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பணத்தை பாரதத்தின் நன்மைக்காக போடுகிறீர்கள். செலவிற்கு எங்கிருந்து வருகிறது என சிலர் கேட்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்கிறோம் என்று கூறுங்கள். நாம் ராஜ்யம் செய்கிறோம் என்றால் நாம் தான் பணத்தையும் போட வேண்டும். நாங்களேதான் எங்களுக்காக செலவு செய்கிறோம். பிராமணர்களாகிய நாம் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறோம். யார் பிராமணன் ஆகிறார்களோ அவர்களே செலவு செய்வார்கள். சூத்ரனில் இருந்து பிராமணன் ஆக வேண்டும், பிறகு தேவதையாக வேண்டும். அனைத்து படங்களையும் இவ்வாறு டிரான்ஸ்லேட்டாக செய்துவிட்டால் அது மனிதர்களை கவரும் என பாபா கூறுகிறார். ஒரு சிலருக்கு அம்பு உடனே பாய்ந்து விடுகிறது, ஒரு சிலர் மாயாஜாலத்தின் பயத்தினால் வருவது இல்லை. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுதல் மாயாஜாலம் அல்லவா? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன், இறைவனின் வாக்கு. ஹட்டயோகி ஒரு பொழுதும் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. இந்த விஷயங்களை இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஆலயத்தில் இடம்பெறும் அளவிற்கு தகுதியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சமயம் இந்த உலகம் முழுவதும் எல்லையற்ற இலங்கையாக இருக்கிறது. முழு உலகத்திலும் ராவணனுடைய ராஜ்யம் நடக்கிறது. மற்றபடி சத்தியுகம் திரேதாயுகத்தில் இந்த ராவணன் எப்படி இருக்க முடியும்? நான் இப்பொழுது என்ன கூறுகிறேனோ அதை கேளுங்கள் என பாபா கூறுகிறார். இந்த கண்களினால் எதையும் பார்க்காதீர்கள். இந்த பழைய உலகம் அழிய போகிறது. ஆகவே நாம் நம்முடைய சாந்திதாமம் சுகதாமத்தை தான் நினைக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராக ஆகிறீர்கள். இவர் நம்பர் ஒன் பூஜாரியாக இருந்தார். நாராயணனுடைய பூஜை அதிகமாக செய்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் பூஜைக்கு உரிய நாராயணனாக மாறிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் முயற்சி செய்து மாற முடியும். ராஜ்யம் நடக்கிறது அல்லவா? முதலாம் எட்வர்ட், இரண்டாம் எட்வர்ட், மூன்றாம் எட்வர்ட் என்று இருப்பது போல நீங்கள் சர்வவியாபி என்று கூறி என்னை புறக்கணித்து வந்துள்ளீர்கள் என பாபா கூறியுள்ளார். இருப்பினும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த விளையாட்டே இவ்வாறு அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் முயற்சி செய்ய வேண்டும். போன கல்பத்தில் யார் முயற்சி செய்தார்களோ அவ்வாறே நாடகத்தின்படி செய்வார்கள். எந்த குழந்தைகளுக்கு சேவையின் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு இரவும் பகலும் இந்த சிந்தனை ஓடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவிடமிருந்து வழி கிடைக்கிறது என்றால் சேவையை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு நன்றாக இருக்காது. உலக சூழ்நிலைகள் பிடிக்காது. சேவை செய்யக்கூடியவர்களுக்கு சேவை இல்லாமல் ஓய்வு இல்லை. ஆசிரியருக்கு படிக்க வைப்பதில் ஆனந்தம் வருகிறது. இப்பொழுது நீங்கள் உயர்ந்த ஆசிரியராக ஆகிறீர்கள். உங்களுடைய தொழிலே இதுவாகும். எவ்வளவு பேரை தனக்கு சமமாக நல்லவர்களாக ஆசிரியர் மாற்றுகிறார்களோ அவ்வளவு அவருக்கு பரிசு கிடைக்கிறது. அவர்களால் படிக்க வைக்காமல் ஓய்வாக இருக்க முடியாது. பட கண்காட்சிகளில் இரவு 12 மணி ஆகிவிட்டாலும் கூட மகிழ்ச்சி ஏற்படுகிறது. களைப்பு ஏற்பட்டாலும் தொண்டை கட்டி போனாலும் கூட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஈஸ்வரிய சேவை அல்லவா? இது மிகவும் நல்ல உயர்ந்த சேவை. அவர்களுக்கு வேறு எதுவும் இனிமையானதாக இருக்காது. நாங்கள் இந்த கட்டிடம் போன்றவைகளை வாங்கி என்ன செய்வோம்? நாங்கள் படிக்க வைக்க வேண்டும் என்பார்கள். இந்த சேவை செய்ய வேண்டும். சொத்து போன்றவைகளில் சண்டைகளை பார்த்தால் இந்த தங்கம் எதற்கு? காதை துண்டிப்பதற்கு என்பார்கள். சேவையின் மூலமாக கரை சேர்ந்து விட வேண்டும். கட்டிடம் அவர்களின் பெயரிலேயே இருக்கட்டும் என்று பாபா கூறுகிறார். பி கே கள் சேவை செய்ய வேண்டும். இந்த சேவையில் வெளிபந்தனம் நன்றாக இல்லை. சிலருக்கு பற்று போகிறது, சிலருடைய பற்று துண்டிக்கப்பட்டு விடுகிறது. மன்மனாபவ என்றால் உங்களின் பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். மிகவும் உதவி கிடைக்கிறது. இந்த சேவையில் ஈடுபட வேண்டும். இதில் அதிகமான வருமானம் இருக்கிறது. கட்டிடங்கள் போன்றவை இல்லை. கட்டிடங்களையும் கொடுத்து பந்தனத்தை ஏற்படுத்தினால் அதை பெற மாட்டார்கள். யார் சேவையை பற்றி அறியவில்லையோ அவர்கள் பயன்பட மாட்டார்கள். ஆசிரியர் தனக்கு சமமாக மாற்றுவார். மாறவில்லை என்றால் அவர்கள் எதற்கு பயன்படுவார்கள்? அதிகமான கைகளின் தேவை இருக்கிறது. இதிலும் கூட குமாரிகள் தாய்மார்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். அப்பா ஆசிரியராக இருக்கிறார், குழந்தைகளும் ஆசிரியராக ஆக வேண்டும். ஆசிரியர் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது கிடையாது. அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது இரவும் பகலும் சேவையின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மேலும் அனைத்து பற்றுகளையும் துண்டித்து விட வேண்டும். சேவை இல்லாமல் ஓய்வு இல்லை. சேவை செய்து தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். இரண்டாவது பாபாவிற்கு சமமாக பிறரை முன்னேற்றக்கூடியவராக வேண்டும். அனைவரின் நாடியை பார்த்து சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய உடல் மனம் பொருளை பாரதத்தின் நன்மைக்காக ஈடுபடுத்த வேண்டும். ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு கீழ்ப்படிந்தவராக நன்றி உள்ளவராக வேண்டும். வரதானம் ஏன் என்ன என்ற கேள்விகளின் வலையிலிருந்து எப்பொழுதும் விடுபட்டு இருக்கக்கூடிய சேவாதாரி சக்கரவர்த்தி ஆகுக. எப்பொழுது சுய தரிசன சக்கரம் சரியான பக்கமாக செல்வதற்கு பதிலாக தவறான பக்கத்தில் சென்று விடுகிறதோ, அப்பொழுது மாயையை வென்றவர் ஆவதற்கு பதிலாக பரதர்ஷன் என்ற சிக்கலின் சக்கரத்தில் வந்துவிடுகிறீர்கள். இதன் மூலம் ஏன் என்ன என்ற கேள்விகளின் வலை உருவாகி விடுகிறது. அதைதான் படைக்கிறீர்கள். எனவே ஞானம் நிறைந்தவராகி சுய தரிசன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது ஏன் என்ன என்ற கேள்விகளில் இருந்து விடுபட்டு யோக நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய ஜீவன் முக்த் சக்கரவர்த்தியாகி தந்தையோடு உலக நன்மையின் சேவையில் சுற்றி வந்து கொண்டே இருப்பீர்கள். உலக சேவாதாரி சக்கரவர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் தெளிவான புத்தி மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவீர்கள் என்றால் அதில் வெற்றி நிறைந்துள்ளது. அவ்யக்த சமிஞ்சை இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எப்பொழுது கர்மாதீத் நிலையின் அருகில் சென்றடைகிறீர்களோ அப்பொழுது எந்த ஒரு ஆத்மாவின் பக்கமாகவும் புத்தி வளைந்து கொடுத்து கர்மத்தின் பந்தனத்தை உருவாக்காது. கர்மாதீத் என்றால் அனைத்து கர்ம பந்தனங்களில் இருந்தும் விடப்பட்டு விலகியவராகி இயற்கையின் மூலம் ஷரீரத்தின் கர்ம இந்திரியங்களின் மூலம் நிமித்தமாகி காரியங்களை செய்விக்க வேண்டும். கர்மாதீத் நிலையின் அனுபவம் செய்வதற்காக விலகி இருப்பதற்கான முயற்சியை அடிக்கடி செய்ய வேண்டியது இருக்காது. சகஜமாகவும் தானாகவும் அனுபவமாக வேண்டும். செய்விப்பவர் மற்றும் செய்கின்ற இந்த கர்ம இந்திரியங்கள் தனித்தனியாக உள்ளன. ஓம் சாந்தி.